விழுதுகளை தேடி நிகழ்ச்சியில் இன்று உங்களை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஓரானா பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற டபோ எனும் நகருக்கு அழைத்துச் செல்கின்றோம். டபோ அமைந்திருக்கின்ற ஓரானா ரீஜன், ஓரானா பிரதேசமானது பரப்பளவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் மொத்த பரப்பளவின் மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்குகின்றது. சுமார் 120,000 மேற்பட்ட சனத்தொகையை கொண்டுள்ளது இந்த டபோ பிரதேசம். டபோவானது சகல போக்குவரத்துகளுக்கும் மிகவும் மத்தியில் இருப்பதனால் தொலைதூரங்களில் இருந்து வந்து போவோர் ஓர் தங்குமிடமாக டபோவை பயன்படுத்துகின்றார்கள். டபோவில் நம்மவர்களும் வாழ்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சுமார் 25 அவர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுள் ஒருவரான சிவா வரதன் என்பவர் அங்கே சுமார் 24 வாழ்ந்து வருகிறார். சிவா வரதன் அவர்களை டபோவில் வசிக்கும் நம்மவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பு கொண்டோம். ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் இருந்து டபோ எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதனை நேரக்கணக்கில் இப்படி சொல்கிறார் சிவா.
இங்கே இருந்து கான்பரா 4 மணித்தியாலம், சிட்னி 5 மணித்தியாலம், நியூ காசில் 4 மணித்தியாலம், மெல்பர்ன் 10 மணித்தியாலம், பிரிஸ்பன் 10 மணித்தியாலம், அடிலைட் 12 மணித்தியாலம்.
சிவா அவர்கள் 88 இலங்கையில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு புலம் பெயர்ந்து வந்தவர். ஒரு வருட காலம் சிட்னியில் தங்கிவிட்டு பின்னர் டபோவுக்கு சென்றவர் இன்னும் அங்கேயே வாழ்ந்து வருகிறார். சிட்னியில் இருந்து டபோவுக்கு சென்ற காரணத்தை சிவா இப்படி கூறுகிறார்.
இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தபோது சிட்னியிலே எனக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது. ஆனா அதை விட நான் விரும்பக்கூடிய ஒரு தொழில் எனக்கு டபோவில் கிடைத்ததனால் தான் நாங்கள் டபோவுக்கு வந்தோம்.
ஒரு வருட காலம்தான் சிட்னியில் வசித்திருந்தாலும் தான் அவ்வப்போது சிட்னியை மிஸ் பண்ணுவதாக சொல்லும் சிவா, தான் இப்போது கூட ஒரு சில விடயங்களுக்காக சிட்னி நகரை சார்ந்திருப்பதாக கூறுகிறார். 25 டபோவில் வசித்து வருகின்ற சிவா தனியாக குடும்பத்தை ஒரு நகரிலே விட்டுவிட்டு அங்கு செல்லவில்லை. குடும்பமாகவே டபோவில் வசித்து வருகிறார்.
என்னுடைய மனைவி ஒரு கணித ஆசிரியை, டபோ கல்லூரியில் 10, 11, 12 தொடர்ந்து கணிதம் கற்பித்து வருகிறார். அவர் சிட்னியிலும் வந்த காலங்களில் கற்பித்து விட்டு பிறகு இங்கே டபோ கல்லூரியில் தொடர்ச்சியாக 24 கணித ஆசிரியராக கல்வி உறுகிறார். எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் ஒரு பொருளியல் பட்டதாரி. என்னுடைய மகள் ஒரு பொருளியலும் சட்டமும் பயின்றவர்.
நகர்ப்புறங்களில் இருந்து பல கிலோமீட்டர்கள் தூரமாக வசித்து வருகின்ற நம்மவருக்கு நாம் நகர்ப்பகுதிகளில் வசித்திருக்கலாமே என்ற ஒரு கவலை இடையிடையே வந்து செல்வது வழக்கம். இப்படிப்பட்ட கவலை சிவாவையும் விட்டு வைக்கவில்லை.
உண்மையை சொல்ல போனால் சில தடவைகளில் யோசித்ததுண்டு. நாங்கள் இங்கே டபோவில் இருக்கும் போது எங்களுக்கு சிட்னியில இருக்கின்ற அளவு தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரம் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்க முடியாத ஒரு நிர்பந்தம் இருப்பதால் சிட்னி டபோவிலிருந்து சிட்னிக்கு போவதானால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலம் காரில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதாலும் அது ஒரு தடையாக இருந்தது. இங்கே கோவில் இல்லை உதாரணத்துக்கு, அல்லது ஒரு சங்கீத நிகழ்ச்சியோ அல்லது ஒரு நடன நிகழ்ச்சியோ இங்கு நடப்பதில்லை. சிட்னியில் அடிக்கடி நடப்பதால் நாங்கள் சிலவற்றை என்னுடைய நண்பர்கள் சிட்னியில் இருக்கும் எனது நண்பர்கள் பேசும்போது நான் அதை தவறவிட்டமைக்காக வருத்தப்படுவதுண்டு.
டபோவிலே எத்தனை தமிழர்கள் என்று பார்த்தால் அண்ணளவான கணிப்புகளின்படி தற்போது 15 இலங்கை தமிழ் குடும்பங்களும் 5 இந்திய தமிழ் குடும்பங்களுமாக 20 தமிழ் குடும்பங்கள் அங்கே வசித்து வருகிறார்கள்.
ஆனால் டபோவை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழென்ற அடையாளத்தை வைத்து கொண்டிருந்தாலும் பழகுவதற்கு இந்திய உபகண்டத்தில் இருந்து வந்த மற்ற எல்லோருடனும் நாங்கள் சேர்ந்து பழகும் வாய்ப்பு உண்டு. இது ஒரு சிறிய நகரமானதால் அந்த விதமான ஒரு நடப்பு இப்ப இருக்கிறது.
சிட்னி, மெல்பர்ன் மற்றும் பெரு நகரங்களிலே தமிழருக்கென தனியாக பல அமைப்புகள் இருக்கின்றன. டபோவிலே தமிழருக்கென ஒரு தனியான அமைப்பு இல்லாவிட்டாலும் இந்திய உபகண்டத்தில் இருந்து குடிபெயர்ந்து அங்கு வாழ்ந்து வரும் அனைவருக்காகவும் ஒரிஸ்கோ எனும் ஒரு அமைப்பை 18 வருடங்களுக்கு முன்பே தோற்றுவித்திருப்பதாக கூறுகிறார் சிவா.
18 வருடங்களுக்கு முன்னால் இதை ஓரானா ரீஜன் என்று சொல்வார்கள். இந்த ஓரானா ரீஜனிலே இந்திய உபகண்ட பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு இயக்கம் ஒன்று நாங்கள் நடத்தி வருகிறோம். அதுக்கு பேர் ஒரிஸ்கோன். அதிலே நான் ஒரு ஆரம்பகால உறுப்பினர். நான் இலங்கையின் சார்பாக அதில் பிரதிநிதித்துவம் வகிக்கிறேன். பிஜி நாட்டிலே சார்ந்தவர் ஒருவர் தான் தலைவராக இருக்கிறார். இந்திய நாட்டிலிருந்து வந்த இன்னொரு தமிழர் இங்கே இன்னொரு உறுப்பினராக இருக்கிறார். ஸோ இப்படியான சமய கலாச்சார நிகழ்வுகளை நாங்கள் ஒரு இந்திய உபகண்ட மட்டத்திலே நடத்தி வருகிறோமே ஒழிய அதில் தமிழ் நிகழ்வுகள் நடப்பதுண்டு. ஆனால் தனிய தமிழுக்கு என்று சொல்லி ஒரு சங்கமோ சபையோ நிறுவுவதற்கு எங்களிடம் அதிகமான அளவு ஆட்கள் இல்லை.
சிவாவின் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை டபோவிலே படித்து பின்னர் பல்கலைக்கழக கல்வியை சிட்னியிலே முடித்தவர்கள். ஆனால் தனது குழந்தைகளின் மொழி ஆற்றலை பெருமையுடன் இப்படி கூறுகிறார் சிவா.
நான் சொல்ல வேண்டும், எமது வீட்டிலே நாங்கள் எப்போதும் தமிழைத்தான் பேசுவதால் எனது 2 பிள்ளைகளும் அவர்கள் ஆங்கிலம் பேசினால் ஆஸ்திரேலிய நாட்டு பிரஜைகள் போல பேசுவார்கள், ஆனால் தமிழ் பேசினால் இலங்கை தமிழர்கள் போல வெகு சரளமாக தமிழ் பேசுவார்.
மொழியை மட்டுமின்றி நமது உணவு வகைகளையும் தான் அன்று தொட்டு இன்று வரை கைவிடவே இல்லை என்று சொல்கிறார் சிவா. 25 வருடங்களாக சோறு கறி இடியப்பம் பிட்டு என எமது உணவு வகைகளையே இன்னும் சாப்பிட்டு வருவதாக கூறுகிறார்.
நாங்கள் 25 வருடமாக சோறு கறி தான் சாப்பிடுகிறோம். இடியப்பம் புட்டு சோறு கறி மற்றும் பல வகை இந்திய சாப்பாடுகளை நாங்கள் பழகிக்கொண்டோம். இருந்தாலும் ஆரம்ப காலங்களிலே சில விஷயங்களை சில பலசரக்கு வகைகளை எடுப்பதற்காக நாங்கள் சிட்னிக்கு வந்ததுண்டு. கடைசி 4 வருஷமாக டபோவிலேயே ஒரு ஃபிஜி நாட்டவர் ஒரு கடையை ஆரம்பித்து அதில் இருந்து இலங்கை இந்திய பிஜி நாட்டவர்களுக்காக தேவையான பொருட்களை வழங்கி வருகிறார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் நான் என்னுடைய பிள்ளைகளை காண இடையிடை சிட்னிக்கு போகும்போது அதை வாங்குவதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆகவே தனிப்பட்ட முறையில் எனக்கு சிட்னியிலே தான் வாங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் டபோவில் அது வாங்குவதற்கு வசதி இப்போது 4-5 வருடங்களாக உள்ளது.
பெருநகரங்களில் வாழ்கின்ற நமக்கு வார இறுதி நாட்கள் வந்து போவதே தெரியாது. அவ்வளவுக்கு நிகழ்ச்சிகள் வார இறுதிகளில் நடைபெறும். பல விழாக்கள் நடைபெறும். கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் டபோவில் வாழ்கின்ற நம்மவர்கள் எப்படி தமது வார இறுதியை கழிக்கின்றார்கள்?
ஓய்வு நேரங்கள் என்று சொல்லும் போது என்னுடைய குழந்தைகள் சிறியவர்களாக இருந்த போது நாங்கள் அடிக்கடி இங்கே இருக்கின்ற மற்ற தமிழ் குடும்பங்களுடன் சேர்ந்து சமய பிரார்த்தனைகள் பஜனைகள் அப்படி சில வார இறுதி நாட்களில் செய்வோம். சில வார இறுதி நாட்களிலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒருவருடைய வீட்டிலே மற்றவர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். அதை அடுத்த முறைக்கு எங்களுடைய வீட்டிலே மிச்சவை எல்லோருக்கும் விருந்து வைக்கப்படும். இப்படியான ஒரு சமூக பரிமாறல் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் வந்திருக்கிறோம். சிறிய அளவில் நாங்கள் சிறிய அளவினராக இருந்த போதும் ஒரு சமூக சுற்றாடலை ஏற்படுத்தி கொண்டுதான் இங்கே இருக்கிறோம். அது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக எனக்கு பட்டது.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் பழக்க வழக்கங்களும் பல்வேறு விதப்படுகின்றன. அதை போலவே நகர மக்களும் தொலைதூர இடங்களில் வாழ்கின்ற மக்களும் ஒருவர் மீது காட்டுகின்ற அன்பு விருப்பு வெறுப்பு என்பனவும் பல்வேறு விதப்படுகின்றன. நகரவாழ் மக்களையும் டபோவாழ் மக்களையும் இவ்வாறு ஒப்பிடுகிறார் எமது சிவா அவர்கள்.
நான் வந்து 1 வருடம் சிட்னியில இருந்த போது எனக்கு ஒரு வேறு நாட்டிலே இருக்கின்ற ஞாபகத்தை அந்த நகரத்திலே இருக்கிற பல்லின கலாச்சார மக்கள் ஏற்படுத்தி வந்தார். உதாரணத்துக்கு என்னுடன் வேலை செய்பவர்கள் சீனராகவோ வியட்நாமியராகவோ இந்தியராகவோ அல்லது வேறு பல்லின மனத்தவர்களாகவோ இருந்த போது அதற்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படுவதை என்னால் அவதானிக்க முடிந்தது. ஆனால் நான் 1989 ஆண்டு டபோவுக்கு வந்த போது அந்நேரத்திலே டாவோ மிகவும் சிறிய நகரம். எம்மளுடைய நிறந்தவர்கள் பல பேர் இருக்கவில்லை. நான் இங்கே வந்தபோது ஆக இந்திய உபகண்டத்தில் இருந்து 3 பேர் தான் இருந்தார். அவர்களை தவிர நானும் இன்னொரு இலங்கையரும் தான் இந்த நகரத்துக்கு அப்போ புதுதாக வந்திருந்தோம். வரவேற்புடன் தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று. ஆனால் அவர்கள் மிகவும் அன்புடன் பழகுவார்கள். சிட்னி நகரத்தை விட இங்கே துவேஷம் இல்லை என்பதை என்னுடைய அபிப்பிராயம்.
நிறைவாக டபோ தமிழரின் பெருமையை பெருமையுடன் கூறி எம்மிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டார் சிவா வரதன்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே வீட்டில் பேசும் மொழி தமிழ் என்பதை முதல் 10 மொழிகளுக்குள் அடக்கிய ஒரு நகரம் டபோ. இந்த புள்ளி விவரம் வேற ஒரு நகரமும் இதுவரை பெற்றதில்லை.